எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
உழவர் உலகம்
பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை.
இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த வார நட்சத்திரம் கரூர் மாவட்டம் முதலைப்பட்டி இயற்கை விவசாயி பி தண்டாயுத பாணி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் அறிவிப்புகள் ஆகியவை
இடம்பெறுகின்றன. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம்.
முதலில்
விவசாயி
ஒருங்கிணைந்த பண்ணையம் பல பயிர் சாகுபடி குறைந்த செலவில் இடுபொருள்களை நாமே தயாரித்து பயன்படுத்துதல், விளைவித்த விளைபொருளை மதிப்பு கூட்டி நேரடி விற்பனை செய்தல் என நேர்த்தியான முறையில் இயற்கை விவசாயம் செய்வதுதான் வேளாண் பெருமக்கள் வெற்றி பெற முழுமையான திறவுகோல் என்று சாதனை செய்து வரும் நட்சத்திர நாயகனின் நம்பிக்கை பகிர்வு இப்போது உங்களுக்காக. கூட யார் பேச போறாங்க? நம்ம பாஸ் ஐயா தான்.
முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடைய.
சார் வணக்கம்.
வணக்கம் சார்.
உங்களுடைய பேர் சார்?
என் பேரு தண்டாயுதபாணி சார்.
எந்த ஊருங்க?
கோப்பு கிராமம். என் வயல் வந்து மதுரைப்பேட்டை கிராமத்துல இருக்கு. கரூர் மாவட்டத்தோட சேர்ந்தது.
கரூர் மாவட்டத்துல விவசாயம். திருச்சியில என்ன பண்றீங்க?
திருச்சியில வந்து என் வீடு இருக்காங்க. பேசிக்கலா மெக்கானிக்கல் இன்ஜினியர். 30 இயர்ஸ் கார்பரேட் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இப்ப வந்து ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸ் 2020 வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எங்க படிச்சீங்க?
சாஸ்திர சண்முக காலேஜ் ஆஃப்
இன்ஜினியரிங். எங்க வேலை செஞ்சீங்க?
அதர் ஸ்டேட்ல மும்பைல கார்பரேட் கம்பெனில ஒரு 30 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். இயற்கை விவசாயத்தில் உள்ள ஈடுபாடு
மட்டும்தான் காரணமா அதுக்கு.
கார்பரேட்ல வந்து பெரிய லெவல்ல போகும் பணம் வருது, ஆனா செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இல்லை. நான் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்ததுனால தொழில் முனைவாக நான் ஒரு கட்டத்துக்கு வேலை கொடுக்குறேன். நான் ஒரு முதலாளி. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, மன நிம்மதி இருக்கு. கார்பரேட்ல இருக்கப்ப எனக்கு வந்து அந்த நிம்மதி இல்லை.
என்ன மாதிரி விவசாயம்? அப்பா காலத்துல எப்படி நடந்த
விவசாயம்? நெல்லு, வாழை, இந்த உளுந்து, எள்ளு, காய்கள், கிழங்கு, இந்த மாதிரிதான் போட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து உரம் பயன்பாடெல்லாம் அவ்வளவு ஜாஸ்தி கிடையாது, கம்மியா தான். அப்போ வந்து நம்மளுடைய வீட்டுல உள்ள மாடு மேலே சாணம் அந்த இதுங்களை போட்டுதான் உற்பத்தியை போட்டுதான் பயன்படுத்திட்டு இருந்தேன். உரம் பயன்பாடு கம்மி தான். அதே போல அப்ப மெக்கனைசேஷன்லாம் கிடையாது, டிராக்டர் கிட்ட எல்லாமே வந்து மாட்டு அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்ப சின்ன வயசுலயே ஸ்கூல் லீவ் டயத்துல அம்மா கூட போவாங்க, வயலுக்கு போயிருப்ப அந்த இதுல அப்படியே ஆர்வம் வந்தது. அப்ப வந்து எங்க மாமாங்களும் வந்து உதவி பண்ணாங்க. சோ அந்த வேலை டயத்துல அவங்கள்ட்ட போய் நான் அந்த விவசாயத்திலேயே நான் அவங்க மூலமாகவும் நிறைய கத்துக்கிட்டேன்.
சரிங்க. இப்ப சின்ன வயசுல விவசாயத்துல ஆர்வம் இருந்து தொழில கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து விவசாயத்தை தொடராம ஏன் வேலை தேடி போனீங்க?
படிச்ச படிப்பையே நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணோம். அதனால வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ நான் விவசாயத்தை விடல. நான் வெளியில இருந்தாலும் ஆள் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மா இதானதுக்கு அப்புறம் வந்து நானே டைரக்டா வந்து ஆள் போட்டு அவங்கள வச்சு மானிட்டர் பண்ணிட்டு விவசாயம் கண்டினியூ தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி. அப்போ வந்து நமக்கு வந்து பணம் தரோம், என்ன இன்கம் வருது, அந்த இதை தான் மானிட்டர் ஃபுல் இன்வால்மெண்ட் இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம வெளியில இருக்கோம், இங்க இதா இருக்கு, அதனால என்ன இதா இருக்குன்னா ஒரு 2020 அப்போ வந்து அந்த கொரோனா பீரியட் வேற. அப்போ வந்து பண்ண ப்ராஜெக்ட்லாம் நானும் இன்சார்ஜ் ஆயிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்ஸ் சில லேண்ட் இஷ்யூனால நிறுத்திட்டாங்க, திருப்பி டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அப்போதைக்கு ஃபேமிலி இங்க செட்டில்
பண்ணிட்டேன்,
சொல்லிட்டாங்க வேணாம் விட்டுட்டு வந்துருங்க, ஜாப் விட்டுட்டு வந்தாச்சு.
உங்க அப்பா அம்மா காலத்துல விவசாயத்துல வந்து உர பயன்பாடு ரொம்ப குறைவா இருந்ததுன்னு சொன்னீங்க, அப்ப வந்து விவசாயம் லாபகரமா இருந்தது அவங்களுக்கு?
அப்போதைக்கு அவங்க இந்த விவசாயத்தை வச்சுதான் அவங்கள வந்து இந்த நிலைமைக்கு படிக்க வச்சது எல்லாமே, அது மூலமா தான் வந்து படிச்சு வளர்ந்து எல்லாம் இது பண்ணுவாங்க.
நீங்களோ அல்லது உங்களுடைய அப்பா அம்மாவோ இந்த மாதிரி ரசாயன உரங்களை பயன்படுத்தினதே கிடையாதா?
பயன்படுத்தி விவசாயம் பண்ணிருக்காங்க.
சரிங்க,
அப்ப அந்த ரசாயன உரம் காஸ்டும் கம்மி தான். இப்பதான் வந்து ரசாயன உரங்கள் பயன்பாடும் அதிகம், அதனுடைய எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. 2020க்கு முன்னாடி வந்து ரசாயன உரம் தான் பண்ணிட்டு இருந்தேன், காஸ்ட் வந்து டே டு டே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு எவ்வரி இயர். அப்புறம் 2019ல ஜாபில் இருக்கப்போ வந்து ஒரு ஏக்கர் பரிச்சாத்த முறையா வந்து சாகுபடி பண்ணேன் இயற்கை விவசாயம். அப்ப அந்த இடுபொருள் வந்து வெளியில வாங்கி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்ப வெளியில வாங்கி பண்ணிட்டு இருக்கப்போ அதனுடைய குவாலிட்டி பிளஸ் எனக்கு வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபை இல்லை. ஸோ அதனால நம்மளே வந்து அதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. அப்பதான் அப்புறம் ஜாபிட்ட அப்புறம் வேளாண் அறிவியல் மையத்தோடைய அறிமுகம் கிடைச்சது. அப்ப வந்து இங்க உள்ள விஞ்ஞானிகள் எல்லாத்திட்டையும் கலந்துரையாடி அவங்களுடைய தொழில்நுட்ப ஆலோசகர் பயிற்சி அதெல்லாம் எடுத்து எப்படி வந்து இடுபொருள் தயாரிக்கிறது, அதை எப்படி பயன்படுத்துறது, அதுல என்னென்ன பயன் இருக்கு, ஸோ எந்தெந்த இதுக்கு எது பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க மூலமா கத்துக்கிட்டு, ஸோ அதை நான் பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணிட்டு யூஸ் படுத்த ஆரம்பிச்சேன். யூஸ் படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு போக மீதி உள்ளதையும் விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் எனக்கு தேவைக்கு போக மீதி உள்ளதையும் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சேன். அந்த விற்பனையில வந்து வேளாண் அறிவியல் மையத்துடைய உதவியோட வந்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சேன்.
இயற்கை விவசாயம் பண்ணணும்னா முதல்ல நிலத்தை நம்ம தயார் பண்ணணும். இதுவரைக்கும் ரசாயன உரங்களை போட்டு பண்ணிக்கிட்டு இருந்த விவசாய நிலத்தை பண்படுத்தணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு காலம் எடுக்குங்க. எத்தனை நாள் ஆச்சுங்க
நிலத்தை ஸ்டேஜ் என்ன பண்றது? நான் பலதானிய பயிர் ஃபர்ஸ்ட் விதைச்சேன். ஏன்னா இவ்வளவு நாளும் அந்த பண்பாடு இல்லாம இருந்தது, பலதானிய பயிர் போட்டு விதைச்சு அதை வந்து ஒரு 2 மாசம் ஒரு 45 days அதை மடக்கி உழுது நிலத்தை வந்து இது பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நடவு நடுறது, அந்த சமயத்துல வந்து அடி உரமா வந்து ஜீவாமிரதம் ரெடி பண்ணி அதை வந்து தண்ணி மூலமா விடுறது. எவ்ரி மந்த் மினிமம் 2 times வந்து ஜீவாமிரதம் நிலத்துக்குடுவோம். அந்த ஜீவாமிரதம் நிலத்துக்கு விடுறதுனால என்ன ஆகுதுன்னா நிலத்தை வந்து மேம்படுத்துறது, நில வள ஊக்கியது, மண்ணுல உள்ள கூடக்கூடிய மண்புழுக்களை மேல கொண்டு வர்றதுக்காக அந்த ஜீவாமிரதம் பயன்படுத்துறோம். இந்த ஜீவாமிரதம் வந்து மாசத்துக்கு 2 தரம், ஒரு ஏக்கருக்கு வந்து 200 liters பர் டைம் வாட்டரில் வந்து தண்ணி பாய்ச்சல், வாழைக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன், நெல்லுக்கு வந்து பைப்லைன் போட்டிருக்கேன். ஸோ அந்த பைப்லைன் மூலமா வந்து விட்டுருவேன், நான் வெஞ்சுரி சிஸ்டம் வச்சிருக்கேன். அந்த வெஞ்சுரி சிஸ்டம் மூலமா இப்ப தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இது பண்ணிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு வந்து அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்குரிய அந்த காலகட்டம், அந்த காலகட்டத்துல பொருளாதாரத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறது? ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஒரு விவசாய பொறுத்த வரைக்கும் அதிகபட்சங்க அது. இன்னைக்கு விவசாயம் இருக்க சூழ்நிலையில அந்த பொருளாதாரத்துல ஓரளவுக்கு பின்புலம் இருக்கிறவங்க அதை சமாளிக்கலாம், அது இல்லாத விவசாயிகளுக்கு நீங்க தர்ற ஆலோசனை என்னங்க?
அதாவது டெய்லி வந்து எக்ஸ்பென்ஸை மினிமைஸ் பண்ணணும், இதுதான் மெயின் காரணம். எக்ஸ்பென்ஸை மினிமைஸ் பண்ணி டே டு டே வந்து மானிட்டர் பண்ணணும், சில ஒர்க் ஆள் விடாம நம்மளே பண்ணிக்கணும். அடுத்து வந்து என்ன பொருள் விளைவிக்கிறோமோ அதை இடைத்தரகர்கிட்ட கொடுக்காம நம்ம நேரடியா விற்பனை பண்ணணும். நேரடியா விற்பனை பண்ணுவோம்னு அந்த நேரடியா விற்பனை பண்றதையும் சிலர் மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும். அந்த மதிப்பு கூட்டி விற்பனை பண்றப்போ வந்து சாதாரண பொருள் விற்கிறதுக்கும் இப்ப நெல் வந்து விற்கிறோம்னா 20 ரூபா அந்த ரேஞ்சில தான் கிலோ போகும். இதே வந்து நம்ம அதை அரிசியா மதிப்பு கூட்டி விற்கிறப்போ அது வந்து பாரம்பரியம்னா 80 ரூபா மினிமம், 80 ரூபா 90 ரூபாய்க்கு விற்கும். மதிப்பு கூட்டுறப்ப நமக்கு 70% வந்து அரிசியா வருது. இப்ப என்னுடைய இதுபடியே வந்து நான் வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய சேவிங்ஸ்ல இருந்து நான் முன்னாடி சம்பளம் அதை வச்சு இது பண்றேன், எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், எவ்வளவு வருது, சோ எவ்வளவு லாபம், அப்படி ஏதாவது நஷ்டமான எங்க ப்ராப்ளம், ஸோ டே டு டே நான் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து மானிட்டர் பண்ணேன். ஸோ அந்த கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸும் இதில் யூஸ் பண்றேன். அப்படிங்கிறப்ப எங்க ப்ராப்ளம், ஸோ அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்றேன் நெக்ஸ்ட் இதில், ஸோ அந்த மாதிரி அப்பப்போ அனலைஸ் பண்றது. அணுகுமுறை பிளஸ் டெடிக்கேஷன், டெடிக்கேஷன் தான் மெயின். நமக்கு சில இது வந்து நானே செஞ்சிருவேன், நான் வந்து படிச்சிருக்கேன் அந்த மாதிரி எனக்கு எது இல்லை, நானே மேக்சிமம் செய்யணும். எங்க அப்பா அம்மா இருந்த காலத்துல எங்க அம்மா தான் மேக்சிமம் வந்து அவங்களே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப நான் எங்க ப்ராப்ளம் இருக்கோ அங்க வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணேன், ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ஓவர் கம் பண்ணேன். இப்ப நான் இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு வந்து ப்ரெசென்ட் வந்து ஆவரேஜா ஒரு 20-30% ப்ராஃபிட் ஆயிடும். ஒரே பயிர் பண்ணாத பல பயிர் வந்து நான் பண்றேன்.
உயரும் பாரு, உலகம் உயரும் பாரு. அந்த வேத மழையும் செஞ்சா இந்த மண்ணு மாறும் பாரு, அதில் பொண்ணு விளையும் பாரு.
இப்போ நீங்க நிலத்தை எல்லாம் தயார் பண்ணதுக்கு அப்புறம் முதல் ரகம் என்ன போட்டு பாத்தீங்க?
ஜீரோ சம்பா நெல் போட்டேன், 2019 பண்ணேன். அது வந்து இடுபொருள்லேருந்து வெளியில வாங்கிதான் பண்ணேன். அப்பவும் ஒரு ஏக்கருக்கு வந்து 1300 கிலோ ஈல்டு எடுத்தேன். பட் அதை ஈல்டு எடுத்துட்டு அதை வந்து நான் வந்து நெல்லா விற்காம அதை வந்து மதிப்பு கூட்டி அரிசியா மாத்தினேன், அரிசியா மாத்தி விட்டேன். ஆனா அதுல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ராப்ளம் மார்க்கெட்டிங் ப்ராப்ளம். ஜீரோ சம்பா நெல்லுங்கிறது எல்லாமே வந்து ரெகுலர் சாப்பாடு வாங்க மாட்டேன், பிரியாணிக்கு தான் வந்து இதாகும். ஸோ அதை வந்து நான் வந்து அரிசியா மாத்தி அதை ஒவ்வொரு கிலோ பாக்கெட் 20-30 கிலோ மாதிரியே வந்து கேட்கறவங்களுக்கு கொடுத்து அதை வந்து நான் டிஸ்போஸ் பண்ண 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ் ஆனாலும் அதுல வந்து எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது ஃபர்ஸ்ட்லயே வந்து. அதுதான் வந்து எனக்கு ஒரு ஊக்கப்படுத்துது. எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 28,000 தான் அந்த ஏக்கருக்கு செலவு பண்ணுவேன். ஓவர் ஸ்டார்டிங் டு ஹார்வெஸ்ட் பிளஸ் வேல்யூ ஆடட் 28,000 கிட்ட எக்ஸ்பென்ஸ் பண்ணேன். பட் நான் வந்து அந்த 2 இயர்ஸா சேல் பண்ண வேல்யூ வந்து ஒரு 55,000 சேல் பண்ணேன். பர் கேஜி 100 ரூபீஸ் அந்த மாதிரி சேல் பண்ணேன் ஜீரோ சம்பா. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து ஒரு நல்ல பண்ணு. அப்போ வந்து எனக்கு ஒரு ஊக்கம் கிடைச்சு, சரி நம்ம ஏன் வந்து மதிப்பு கூட்டி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் இயர் 2020 அது வந்து நான் இங்கே இப்போ என்னுடைய பிரசன்ஸ் இல்லாமல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட பிரசன்ஸ் வந்து 2020 ஃபுல் டைம் ஆரம்பிச்சேன். அப்போ அடுத்த வருஷம் வந்து தூய மல்லி அந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களுக்கு ஆரம்பிச்சேன்.
மொத்தம் எத்தனை ஏக்கர் உங்களுக்கு விவசாயம்?
எனக்கு வந்து 6 ஏக்கர் இருக்கு சார்.
சரி, 6 ஏக்கர்ல வந்து இயற்கை விவசாயம்,
இயற்கை விவசாயம் 2 ஏக்கர் மட்டும்.
2 ஏக்கர் பண்றீங்க. அந்த 2 ஏக்கர்ல தற்சமயம் என்னென்ன பயிர்கள் இருக்கு?
நெல் அறுவடை பண்ணிட்டேன்.
என்ன ரகங்க?
சிவன் சம்பா, ஜீரோ சம்பா, கருப்பு கோணி, அப்புறம் தங்க சம்பா. இந்த 4 வெரைட்டி போட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு.
சரிங்க. இப்ப இந்த 4 என்ன அளவீடுல போட்டிருக்கீங்க நிலத்துல?
ஒவ்வொரு 6-6 ஏக்கர் அந்த மாதிரி பிரிச்சிருக்கேன்.
இப்ப 4 4 ரகம், 4 வந்து உங்களுக்கு பருவங்கள் மாறுபடுற வாய்ப்பு இருக்குதுங்க. மாறுபட்ட நோய் தாக்குதல்களோ பூச்சி தாக்குதல்களோ வரலாம். அப்படி இருக்கும்போது இந்த 4 எப்படி சமாளிக்கிறீங்க?
இந்த 4 வந்து சார் 3 வெரைட்டி வந்து டியூரேஷன் சேம் எக்ஸப்ட் கருப்பு கோணி. கருப்பு கோணி பாத்தீங்கன்னா வந்து 150-160 நாளாகும். மத்த சொன்ன வெரைட்டி எல்லாம் வந்து ஒரு 120-130 நாள் தான். நோய் தாக்கங்கிறது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான். நான் வந்து இயற்கை முறையில பண்றதுனால அந்த நோய் வரும் முன்னே வந்து கட்டுப்படுத்துறது. ஸோ அதுக்கு தேவையானது இந்த பஞ்சிலை கசாயம், பூச்சி விரட்டி, அக்னியாஸ்திரம், கற்பூர கரைசல் இந்த மாதிரி தயார் பண்ணி ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன். சோ அதனால அந்த பூச்சி தாக்கம் வந்து ஜாஸ்தி கிடையாது.
சரிங்க.
சோ வளர்ச்சி வந்து ரெகுலரா
பூச்சி விரட்டி தான் பயன்படுத்துறீங்க?
ஆமா.
பூச்சி கொல்லி கிடையாது?
பூச்சி கொல்லி கிடையாது.
சரிங்க.
சோ எல்லாமே வந்து மானிட்டரிங் பிளஸ் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். டாக்குமெண்டேஷன் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தரையும் என்ன எக்ஸ்பென்ஸ், லேபர் எவ்வளவு பண்ணிருக்கோம், லேபருக்கு டீ வாங்கி கொடுக்கறதுல இருந்து எல்லா எக்ஸ்பென்ஸும் இருக்கும். எல்லாம் அந்த இதை இது பண்ணி நான் பண்ணிட்டேன்.
இப்போ விவசாயம் பார்க்கறது லாபத்துக்காக தான், அது ஒரு தொழில்.
ஆமா.
இப்ப நம்ம வந்து ரசாயன உரம் போட்டா அல்லது அந்த மாதிரி அறிவியல் ரீதியான முறைகளை கையாளும் பொழுது நமக்கு லாபம் அதிகம் வரும், விளைச்சல் கூடுதலா வருங்க. நம்ம ஏன் வந்து இயற்கை விவசாயத்துல போயிட்டு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரில தெரியுது? அது
இல்ல சார், இப்ப ரசாயன உரம் போடுறப்ப என்ன இதாகுதுன்னா சில சமயம் நமக்கு வந்து அந்த நோய் தாக்கம் ஜாஸ்தியாகும் ரசாயன உரம் போடுறப்ப. ரசாயன உரத்துல எப்படின்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம். முன்னாடி வந்து இது பண்றாங்க. அப்படி இருக்கிற நோய் தாக்கம் வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிறப்ப கடைக்காரன் என்ன சொல்றானோ அந்த இதை வாங்கி அடிச்சிடறோம். கடைக்காரன் வந்து எமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி, இப்ப ஏதாவது ஒரு இதுனா அது கூட ஒரு 10 மருந்து கொடுத்துருவோம். 500 ரூபாய்க்கு இருந்து 1500 ரூபா கொண்டு போய் விட்டுருவோம். நம்ம உடம்பு கெடுதல் இல்லாம நம்ம வேலை பாக்குறவங்களுடைய லேபர்ஸுக்கும் அவங்களுக்கும் உடல் ரீதியா இதாகுது. அதே போல நம்ம விற்கிற நுகர்வோருக்கு போறப்ப அவங்களும் நஞ்சு உடம்பு சாப்பிடுறாங்க. சோ அதனால சரி இந்த மாதிரி மாறும்
சமூக அக்கறைய லாபமும் கலந்த முறைதான் இயற்கை விவசாயம். சரிங்க. மீதி 4 ஏக்கர்ல என்ன விவசாயம் பண்றீங்க?
உளுந்து, எள்ளு போட்டது போக திருப்பி வந்து காய்கறி பயிரும் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சோம். மத்த 4 ஏக்கர்ல வாழை, அது வந்து ஃபுல்லா இயற்கை விவசாயம் கிடையாது. வாழை ஸ்ப்ரே பண்றது வந்து என்னோட இயற்கை இடுபொருள். நிலத்துக்கு வைக்கிற உரம் மட்டும் கெமிக்கல் தான். இப்ப காய்கறி போடுறோம்னா காய்கறி ஃபுல்லி ஆர்கானிக் காய்கறி தான் போட்டு டைரக்டா சேல் பண்றேன். எங்க வீட்டுக்கு டவுன்ல இருக்கனால அங்க ஒரு லோக்கல்ல உள்ளவங்களுக்கு ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிச்சு அவங்களுக்கு விற்பனை பண்றது.
என்னென்ன காய்கறிகள் போட்டுருக்கீங்க?
வெண்டைக்காய், அவரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், சுரக்காய், பூசணி போடுறது. டைரக்டா மார்க்கெட்டு போகாம வியாபாரி விற்கிறாங்கல்ல, இந்த லோக்கல் வெண்டர்ஸ் கொண்டு போய் தருத்தர் விற்கிறாங்க, கடை போட்டு விற்கிறாங்க. சோ அவங்களுக்கும் வந்து கொடுக்குறேன். இப்ப நான் அவங்களுக்கு கொடுக்கறதுனால நான் மார்க்கெட்ல கொண்டு போய் கொடுக்கறப்ப எனக்கு அந்த கமிஷன் மத்த அந்த லோடிங் அன்லோடிங் அந்த இதெல்லாம் இருக்காது, அது குறையும். அதே போல வந்து திருச்சி உழவர் சந்தையிலையும் ஒரு கடை வாங்கியிருக்கேன், சோ அதுலயும் கொண்டு போய் விற்கிறது.
இயற்கை விவசாயத்துல விளைஞ்ச காய்கறிகளை மக்கள் விரும்பி வாங்குறாங்களா, அவங்களோட தேவைகளை நம்ம நிச்சயமா சந்திக்க முடியாது. ஏன்னா அங்கக வேளாண்மையில விளைந்த காய்கறிகளுடைய அளவு ரொம்ப குறைச்சிருங்க. இப்ப வரவேற்பு அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரத்துல கொஞ்சம் மேல்தட்டுல இருக்கிற மக்கள் முடிகிறவங்க தான் வந்து இயற்கை பொருட்களை வாங்குறாங்க. இந்த விவசாயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அல்லது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாங்க?
சரி, இப்ப வந்து நுகர்வோருக்கு அவேர்னஸ் கம்மியா தான் இருக்கு. இந்த நிலம் மாறினாதான் வந்து இந்த இயற்கை விவசாயத்தோட அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். இயற்கை விளைஞ்ச பொருளை வந்து ஜாஸ்தி ரேட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுக்கல. நான் ஆர்கானிக் பொருள் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் வந்து கூட வச்சு விற்கல.
இயற்கையில விளைந்த காய்கறிகளை நம்ம கொடுக்கும் பொழுது கொஞ்சம் வேலை கூட வித்தாதான் மக்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுங்க. இது வந்து இயற்கையானது, அது வந்து பூச்சி மருந்து அடிச்சதுன்னு அது மாதிரி இல்லாம கொடுக்கும் பொழுது அதுல ஏதாவது சிரமங்கள் நமக்கு தெரியுதுங்களா?
ஆமா, சிரமம் இருக்கதான் செய்யுது. எல்லாத்தையுமே ஒரே மாதிரிதான் பாக்குறாங்க. இப்ப இயற்கைனா வந்து சில பூச்சி தாக்கல் இருந்ததுன்னா பூச்சி இமீடியட்டா இதாகும். சோ அப்படிங்கிறப்ப விளைச்சலும் கம்மியா இருக்கும், ஆனா கலர் டேஸ்ட் வந்து அது டிஃபரெண்ட் இருக்கும். நானே மார்க்கெட்ல கொடுத்து இது பண்றப்ப வெண்டர்ஸ் சொல்றாங்க, வாங்கிட்டு போனவங்க ஆனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருப்பி திருப்பி கேக்குறாரு, எப்ப திருப்பி அடுத்து இது இது பண்ணுவீங்க? இது வந்து நான் கண்டினியூஸா போடல. கூடு பயிரா போடுறப்ப நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் கம்மியாகுது, சோ நமக்கு லாபம் ஜாஸ்தியா வருது. தனி பயிரா போடுறப்ப எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா வருது, இன்கம் வந்து கொஞ்சம் கம்மியா வருது. தனி பயிரா போடுறத அவாய்ட் பண்றேன். முன்னாடி தனி பயிரா போட்டு கொஞ்சம் லாஸ் ஆச்சு, சோ அதனால வந்து தனி பயிரா போடுறத ஸ்டாப் பண்றேன். தனி பயிரா போடுறதுல எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா லேண்ட் ப்ரிப்பரேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது.
நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்பா அம்மா கூட விவசாயம் வந்து சின்ன வயசுல தான் பாத்துருக்கீங்க. திரும்ப நீங்க தனிப்பட்ட முறையில 2020 விவசாயத்தை எடுக்கும் பொழுது யாருடைய ஆலோசனை நீங்க கேட்டீங்க, இல்ல நீங்களே விவசாயம் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையில வந்தீங்களா?
இல்ல, நான் வந்து ஏற்கனவே வேலை இருந்தாலும் ரெகுலரா நான் வந்து ஆளை வச்சு பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்து இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு வர்றதுனால வந்து தொழில்நுட்ப உதவிக்காக வேளாண் அறிவுமே கரூர் மாவட்டத்தோடைய விஞ்ஞானிகளுடைய அறிமுகம் கிடைச்சிது. அப்புறம் நான் நேரடியாக இங்கே வந்து அவங்கள்ட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அதை கேட்கறது.
சரிங்க, இப்போ உங்களுடைய வெற்றிகரமான இந்த விவசாய வாழ்க்கையில இவங்களுடைய பங்கு என்னங்க?
தொழில்நுட்ப உதவி நமக்கு கொடுத்தது, ப்ராப்ளம் ஏதாவது வர்றப்ப அப்ப இவங்களை வந்து நேரடியா களத்துல வந்து ஆய்வு பண்ணிட்டு அதுக்கு வந்து ரெமெடி சொல்லுவாங்க. இயற்கை முறையில வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, இந்தந்த இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறவங்க ரெகுலரா அப்பப்ப பயிற்சி கொடுப்பாங்க, அதுல பயிற்சி எடுத்துக்கிட்டு
இடுபொருட்கள் வந்து முழுக்க முழுக்க உங்களுடையதுதான். நீங்க வந்து என்ன தயார் பண்றீங்களோ அதுதான். இதையே நீங்க ஒரு வியாபாரமா பண்றீங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா?
வியாபாரமாவும் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதாவது இப்ப நான் இடுபொருள் தயாரிக்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன் 2020. அப்புறம் வந்து இவங்களுடைய உந்துதல்னால நீங்க பண்றீங்கல்ல, உங்களுக்கு யூஸ் பண்ண போக மீதி வெளியிலையும் 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் போடுற விவசாயிகள் இதை வந்து பண்ண முடியாது அவங்களால. இப்ப எனக்கு 50 லிட்டர் தேவைன்னா நான் வந்து 100 லிட்டரா போடுறது, அந்த மாதிரி போட்டு இப்ப நான் எனக்கு தேவையான போக மீதி வெளியிலையும் இது பண்ணேன். அப்ப வந்து இவங்க வந்து என்ன லேபிளிங் எப்படி பண்ணணும், எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்,
சோ அந்த வழிமுறை எல்லாம் கத்து கொடுத்தாங்க. அப்புறம் இவங்களும் வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இப்போ என்னென்ன இடுபொருட்கள் நீங்க தயாரிக்கிறீங்க, நீங்க விற்பனைக்கு கொடுக்கறீங்க?
பஞ்சகாவியம், மீனவ மிளம், அப்புறம் வந்து தேமூர் கரைசல், ஜீவாமிரதம், பசகாவியா, இந்த இதெல்லாம் வந்து வளர்ச்சி ஊக்கி. அப்புறம் பூச்சி வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐந்து வகையிலை பூச்சி வெரைட்டி, அக்னியஸ்திரம், டிஜி கரைசல், மண்புழு உரம், கனஜீவாமிரதம், சோ இதெல்லாம் வந்து தயாரிச்சிட்டு இருக்கேன். கடந்த 4 வருஷமா மண்புழு உரம் ஒரு 5,500 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன். அதுல 50% வந்து யூஸ் பண்ணிருக்கேன், 50% சேல்ஸ் பண்ணிருக்கேன். பஞ்சகாவியான்னு பாத்தீங்கன்னா ஒரு 1,500 லிட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். மீனாமில வந்து ஒரு 460 லிட்டர், ஜீவாமிரதம் 4,300 லிட்டர், தசகாவியா 65 லிட்டர், தேமூர் கரிசல் 170 லிட்டர், பூச்சி வெரைட்டி 450 லிட்டர், அக்னியஸ்திரம் 150 லிட்டர், கனஜீவாமிரதம் 2,500 கிலோ. சோ இந்த மாதிரி இத்தனை ஐட்டம் வந்து இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன் கடந்த 4 வருஷமா ப்ரொடக்ஷன் பண்ணி. இதுல வந்து 40-50% யூஸ் பண்ணிருக்கேன் என்னோட ஓன் யூஸ், பேலன்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிருக்கேன். பர் இயர் வந்து கால்குலேட் பண்றது 10-15,000 ஆவரேஜா கிடைக்குது. அதே போல நான் அந்த இயற்கை விவசாயம் நான் என்னுடைய எக்ஸ்பென்ஸ் எப்படி பண்றேன் பிளஸ் வந்து எவ்வளவு சேல்ஸ் ஆகுது அதுல வந்து இப்போதைக்கு 20-30% வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கேன் நான்.
இப்ப நீங்க வந்து ஒட்டுமொத்த இருக்கை விவசாயத்துல சொல்றீங்களா இல்ல இந்த இடுபொருட்கள் விற்பனையில மட்டும் சொல்றீங்களா?
இல்ல எல்லாம் சேர்த்து. அதே போல இப்ப கடலை எல்லாம் போட்டோம்னா அது மதிப்பு கூட்டி கடலை வந்து தோல் உரிச்சு வெறும் பருப்பா கொடுக்கறேன். உளுந்து போடுறப்ப உளுந்த அப்படியே விற்காம உளுந்த தோல் உரிச்சு வெள்ளை முழு உளுந்தா அப்படியே இது பண்றேன். இப்ப வெண்டைக்காய் போடுறப்ப பாத்தீங்கன்னா சில சமயம் விலை இருக்காது, அந்த சமயம் வெண்டைக்காயை கட் பண்ணி வத்தலா போட்டுறேன். வெண்டைக்காய் வத்தலா போட்டு இப்போ 1 கிலோ 1 கிலோ போட்டால் இவ்வளோ ரேட்டா அப்படின்னு இது பண்ணி வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ண 50-50 கிராம் பாக்கெட்டாக போடுறது, அதை வந்து ஒரு 20-25 அப்போ வாங்குறவங்களுக்கு இதாக இருக்கு. 1 கிலோ வத்தல் எடுக்கணும்னா நான் 100 கிலோ வந்து வெண்டைக்காய் போட்டாங்க, அப்போ தான் 1 கிலோ வத்தல் எடுக்க முடியும். மதிப்பு கூட்டி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன்.
இப்போ இந்த தொழில்நுட்பங்களா நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? இப்போ இந்த வத்தல் போடுறதாகட்டும் அல்லது உளுந்தல தோலை உரிச்சு தரன்றீங்க, அதுக்கு வந்து மிஷினரி தேவைப்படுங்க, இதெல்லாம் நீங்க எப்படி சந்திக்கிறீங்க?
என்னங்கிட்ட கிடையாது மிஷினரி இதெல்லாம் வந்து. இப்ப இந்த தோல் உரிக்கிறது வந்து கோப்பு பக்கத்துல குழுமணியில வந்து ஒரு மில்லில் பண்ணி தர்றாங்க. சோ அவங்கள்ட்ட நான் வந்து பண்ணுவேன். அது கிலோவுக்கு வந்து ஒரு 16 ரூபா வாங்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் 1 கிலோ கொடுத்தேன்னா 700 கிராம் தான் கிடைக்கும் எனக்கு, மீதி தோல் போயிடும் போட்டு. இப்ப நம்ம உளுந்து போடுறப்ப விற்பனைக்கு போடுறப்ப தோல் உரிச்ச உளுந்து வேணும் அப்படின்னு கேக்குறப்ப அப்ப ஒரு தேடல் இது பண்றப்ப மில்லுல கேக்குறப்ப அங்க குழுமணியில இருந்தது மில்லு. சோ அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன், நான் உரிச்சு தரேன்னு அப்படின்னாங்க. சரி அப்புறம் அந்த மாதிரி இது பண்றது. அப்புறம் இந்த வெண்டைக்காய் வத்தல் வந்து வேளாண் அறிவியல் மையத்துல கேக்குறப்ப சார் விலை இல்லப்ப சோ நீங்க வந்து மாற்று யோசிங்க, மதிப்பு கூட்டுங்க, வத்தலா போட்டு பாருங்க அப்படின்ட்டு இது பண்ணாங்க. சோ அப்ப அந்த இதை வந்து இது பண்ணேன். இதெல்லாம் நான் வந்து ஆள் விட மாட்டேன். இந்த இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறதோ வத்தல் நாங்களாதான் பண்ணிக்குவோம், நானே என் ஒய்ஃபு பசங்க இவங்களை வச்சுதான் வந்து நான் பண்ணுவேன். நான் இந்த இது பண்றதுக்கு எனக்கு வந்து முக்கிய உறுதுணையா வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், என் ஒய்ஃபு பசங்க இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவங்களும் வந்து வீக்லி வீக்லி எவ்ரி சண்டே வயலுக்கு வந்துருவாங்க. சின்ன பிள்ளையில பசங்களையும் வந்து வளர்த்திட்டு இருக்கேன் நான்.
இப்போ நீங்க 4 வருஷத்துல உங்களுடைய அனுபவங்களை கேட்கும் போது ஒரு பரந்த அனுபவமா தெரியுது. இதை மற்ற விவசாயிகளுக்கு எப்படி கொண்டு போறது?
இப்ப வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வைக்கிறாங்க கேவிக்கல. சோ அப்படிங்கிறப்ப அப்ப என்னுடைய அனுபவத்தையும் பகிர்வேன். சோ அப்பப்ப உங்க ப்ரோக்ராம் மாதிரி வைப்பாங்க, அதுலயும் போய் கலந்துக்குவோம். நான் கலந்துகிட்டு அதுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவேன். அப்ப அத விவசாயிகள் சில பேர் கேட்டு அவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே போல வந்து 2022 வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில எவ்ரி இயர் வந்து ஒரு மேனுவல் போடுவாங்க மேகசின்ஸ் மாதிரி. ஸோ அதுல வந்து வேளாண் சிறந்த தொழில்நுட்ப விற்பனையாளர்கள் போட்டு அதுல என்னுடைய ஸ்டோரியும் வந்திருக்கு.
கேவிக்கு மூலமா
யூனிவர்சிட்டியில எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க, அங்கேயும் போய் நான் ஸ்டால்ஸ் போட்டேன். அதே போல வெளியில ஈசா விஞ்ஞான அறிவியல் அவங்க ப்ரோக்ராம் சில இது நடத்துவாங்க, அங்கேயும் போய் கலந்துக்குவேன். அங்கேயும் ப்ரோக்ராம்ல ஸ்டால் போடுவாங்க, அங்கேயும் நான் ஸ்டால் போட்டிருக்கேன்.
உங்களுடைய அனுபவத்துல இயற்கை விவசாயம் எதிர்காலத்துல எப்படி இருக்கும்?
எதிர்காலத்தில் இப்போ வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாயத்தில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசாயன உரங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் விலை ஏறிக்கிட்டே போகுது. முன்னாடிலாம் வந்து 600-700 ரூபாய்க்கு வித்த பொட்டாசு இப்போ 1,700 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கப்ப விவசாயிகள் அந்த இயற்கை விவசாயத்துக்கு முன்னாடி தான் வந்து உண்டு. இதே போல் என்னுடைய ஃபியூச்சர் பிளானிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஃபார்மிங், அதுதான் வந்து என்னுடைய அல்டிமேட் கோல். இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னா ஒன்று சார்ந்து ஒன்று அந்த மாதிரி நம்மளோட எளியில இருந்து எந்த பொருளுமே வாங்காம நம்மளுடைய பொருளையே வச்சு நம்ம சுயசார்பு அந்த இதுக்காக ப்ரிப்பரேஷன். நான் வந்து இப்ப மாட்டுக்கோட்டை எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நாட்டு மாடு வாங்குறேன் மாட்டுக்கோட்டை, பட் அந்த இது பேக்ஃபில் பண்ணும். ஸோ அதுக்காக இப்போ ஒரு மீன் குளம் வெட்ட போறேன், இப்ப உளுந்து போட்டிருக்கேன், அதை அறுவடை பண்ணோன்னு அந்த இடத்துல மீன் குளம் வெட்ட போறேன். லாஸ்ட் இயரே நான் மீன் குளம் வெட்டுறதா பண்ணக்கூட்டன்ட்டு இது பண்ணாங்க, அறுவடை பண்ணோன்னு ஒரு நாள் டூ மந்த்ஸ்ல வெட்டிட்டேன், அந்த மண்ணை பேக்ஃபில் பண்ணிடுவேன். அந்த மாட்டு செட்டுக்கு பேக்ஃபில் பண்ணிட்டேன்னா ஸோ அது மாட்டுக்கோட்டை ஒரு த்ரீ மந்த்ஸ்ல வந்து ரெடி பண்ணிடுறேன். ஆடு அது கூடவே வந்து ஆடு அந்த மாதிரி, அப்புறம் மீன், இந்த மாதிரி இது பண்றப்ப வந்து ஏதாவது ஒன்னு இல்லைனாலும் ஒன்னு கை கொடுக்கும் அப்படிங்கிற. இதே போல நான் பயிர் பண்றதும் ஒரு பயிர் இல்லைன்னா இன்னொரு பயிர் பல பயிர் பண்றேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான்.
சரிங்க, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துகள்.
உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
வேளாண் அறிவியல் நிலையத்தோட நெருங்கிய தொடர்பு, தம் வயலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடல், குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு, இப்படி அனைத்துமே ஒருங்கே அமைந்ததால் பண்ணையில் ஒவ்வொரு செயலிலும் வரவு செலவையும் கணக்கில் கொண்டு வருமானம் அதிகம் எடுத்ததாக மிக தெள்ள தெளிவாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த வார நட்சத்திர நாயகன், கரூர் மாவட்டம் முதலைப்பட்டி இயற்கை விவசாயி பி தண்டாயுதபாணி அவர்கள். வானொலி சார்பாக ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வோம். வாழ்த்துக்களுடன் எப்போதும் உங்கள் பண்ணையில் பிரிவு.
மின்னலிங்கு பட படக்க பாரிமழப்பை யாரோ மக்க பஞ்சம் தீர, காரமழப்பை யாரோ தனங்க பஞ்சம் மாற, மயிலாடும் கொண்டாட்டம் பாடும் Thank you.